யோகோ யோகவிதாம் நேதா பிரதானபுருஷேஸ்வரஹ நாரசிம்மவபு ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தமஹ. திவ்யமான விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 17 நாமாக்கள் பார்த்தோம். 18வது நாமாவிலிருந்து ஆரம்பித்து 24வது நாமா வரைக்கும் ஒரு ஸ்லோகம். யோகா யோகவிதாம் நேதா பிரதான புருஷேஸ்வர நாரசிம்ம வபு ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தமா அப்படின்னு 7 நாமாக்களோடு கொண்டதான ஒரு ஸ்லோகம். ஜனங்களுக்கு பய நிவர்த்தகம் சம்பத் பிரதாயகமான ஸ்லோகங்கள். இந்த 7 நாமாக்கள் ஒவ்வொரு செட்டுக்கும் ஒரு பிரயோஜனம் உண்டு. பயம் ஏற்பட்டால் அந்த பயத்திலிருந்து அவளை காப்பாற்றக்கூடியதான ஒரு ஸ்லோகம் இது. அதே போலயே ஐஸ்வர்யம் அது வரத்துக்கும் இதில் ஸ்ரீமான் அப்படிங்கிற ஒரு நாம இருக்கு. அம்பாள் பரமேஸ்வரனுடைய ஹிருதயத்திலேயே எப்பொழுதும் இருந்துருக்க, நித்திய வாசம் பண்ணி கொண்டிருக்க, ஆகையால் ஸ்ரீயுடன் ஸ்ரீமத்துவத்துடன் கூடியிருப்பதனால் அவருக்கு ஸ்ரீமான்னு பேர். அந்த ஸ்ரீமான்கிற பேர் இருக்கிறதுனால அதை தியானம் பண்ணுறவாளுக்கு ஸ்ரீமத்துவம் வரும் அப்படிங்கிறது. முக்கியமாக இந்த ஸ்லோகத்தில் பகவானுடைய அவதாரங்களில் பிரசித்தமான அவதாரம் நிருசிம்ஹ அவதாரத்தை பற்றி சொல்லப்படுவோம். இந்த நிருசிம்ஹ அவதாரத்தில் தான் யோக சப்தத்துக்கு விசேஷம் உண்டு. யோகராமன் யோக கிருஷ்ணன் யோக வாமனர்னு சொல்றதில்லை, யோக நரசிம்மர் தான் சொல்கிறேன். ஏன் மற்றவாளுக்கு யோகம் தெரியாதோன்னு கேட்கப்படாது. அந்த யோகாம்சத்தை லோகத்தில் எல்லோருக்கும் பிரதிபாதனம் பண்ணினதான அவதாரம். அதனால் அவருக்கு யோக நரசிம்மர்னு பேர். யோகம்ங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கணும். யோகம்னு சொன்னாலே சம்யோகம் வியோகம் இவைகளோட யோகம்னு பார்க்கணும். பகவத்கீதையில் தம்பித்யா துக்க சம்யோக வியோகம் யோக சங்கீதம். நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதான துன்பங்கள், இந்த துன்பங்கள் நம்மளை விட்டு அகன்று செல்வதற்கு யோகம் என்று பெயர். ஸோ யோகம்னு என்ன, ஏதோ ஒரு யோகம் அடிச்சிருக்கு சார் அப்படிங்கிற அந்த யோகம் இல்லை. யோகம்னு என்ன, மனிதனுக்கு ஏற்படக்கூடியதான துன்பங்கள் அவனை விட்டு செல்வது, இதுக்கு யோகம்னு பெயர். இந்த யோகமானது விசேஷமாக ஒரு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அந்த சாஸ்திரத்துக்கு யோக சாஸ்திரம்னு பேர். அந்த சாஸ்திரத்தை எழுதினவர் ஹிரண்யகர்பர், அதுக்கு சூத்திரங்களை எழுதினவர் பதஞ்சலி. இதான் பதஞ்சல யோக தர்சனம் அப்படின்னு சொல்கிறது. இந்த பதஞ்சலிங்கிற ஒரு பெரியவர் மகாபாஷ்யம் பண்ணினார், வியாக்கரணத்துக்கு பாஷ்யம் எழுதினார், அதே போலயே யோக சாஸ்திரத்தை எழுதினார். இந்த ரெண்டும் போராதுட்டு அஷ்டாங்க ஹிருதயம்னு ஒரு புஸ்தத்தை எழுதியிருக்கார். அது என்ன, மருந்த பற்றி ஆயுர்வேதம். யோகேன சித்தஸ்ய பதேன வாசாம் மலம் சரீரஸ்ய ச வைத்தியகேனா யோபாகரோ தம் பிரவரம் முனீனாம் பதஞ்சலிம் பிராஞ்சலி ராணதோஸ்மி அப்படின்னு அவரை தியானம் பண்ணக்கூடியதான ஸ்லோகம். யோகேன சித்தஸ்ய, மனிதனுடைய முக்கியமான அம்சம் இந்த கிராஸ் பாடி ஸ்தூல சரீரம் பூத உடல். அதற்கு பிறகு அவன் அதிகமாக இதில் வேலை செய்யக்கூடியதான ஒரு அம்சமானது வாக்கு. அதற்கு பிறகு இந்த ரெண்டும் வேலை செய்யணுமா உன்னால வேண்டியது மனசு. இந்த மூணையும் சரி பண்ணுறதுக்காக மூணு சாஸ்திரம் எழுதியிருந்தார். முதல்ல மனசை சரி பண்ணுறதுக்காக யோக சாஸ்திரம் எழுதினார். மனசு சரியாக இருந்தால் தான் எல்லாமும் பண்ண முடியும். ஏன்னா இந்த மனசுங்கிற ஒரு கடிவாளம், இதை புத்திங்கிற ஒரு சாரதி கையில் வச்சுட்டுருக்கார். அந்த சாரதி ஒழுங்காக இந்த சரீரம் எனக்கூடியதான தேரை ஓட்டினா தான் இந்த தேரானது அடைய வேண்டியதான இடத்துக்கு போகும். காரில் டிரைவர் ஒழுங்காக இருந்தால் தான் அந்த காரானது அடைய வேண்டியதான இடத்தை போய் சேரும். சோத்வன பரமாம்னோதி தத்விட்னோ பரமம் பதம் அப்படி. அது சரியா இல்லைன்னு வச்சுங்களேன், எஸ்திந்திரியாணி எந்த இந்திரியங்களானது அசக்கியானி அவசியானி வசியமா இல்லையோ அயுக்தே நமன சாசதா, அது கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குமே, ஏன்னால் அப்பாவ சது நது தத்பதமா புனோதி. அவன் அந்த பதத்தை போய் அடையறதில்ல. சம்சாரம் சாதி கச்சதி, போய் அடைய வேண்டிய இடத்தை அடையாது மட்டுமல்ல, எங்கேயாவது போய் இடிச்சுட்டு அவசப்படுறான். அதே மாதிரி தான் இந்த மனசு சரியா இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கைங்கிற பயன் நன்னாயிராது. அதற்காகவே இந்த மனசை சரிப்படுத்தணுங்கிறதுக்காக யோகத்தை தயார் பண்ணினார் முதல்ல. யோக சாஸ்திரத்தை சரி பண்ணி நமக்கு கொடுத்துருக்கார். அதே போலயே நம்ம பேசும் பொழுது பேச்சுங்கிறதே ஒரு யோகம். கரெக்டாக பேசணும், அளந்து பேசணும், அதிகமாக பேசப்படாது. ரொம்ப பேசணும்னா பொய் சொல்கிறதுக்கு வாய்ப்பு வந்துடும். ஸோ எவ்வளோ பேசணுமோ அவ்வளோ தான் பேசணும். அது அதிகமாக பேசினோம்னா மோஸ்ட்லி நம்ம பொய் சொல்றது சொல்ல நேரிடும். அதே போலயே சரியான பதத்தை உபயோகப்படுத்தணும், வேற ஏதோ உபயோகப்படுத்தப்படாது. ஆகையால் கரெக்டாக அதை பேசணுங்கிறது ஒரு யோகம். அதற்காக வியாக்கரண சாஸ்திரத்தை எழுதினார். அதற்கு பூத உடல் சௌக்கியமாக இருந்தால் தானே எல்லாத்தையும் பண்ண முடியும். இந்த சரீரம் சௌக்கியமாக இருந்தால் தான் தர்மங்கள்லாம் பண்ண முடியும். இந்த சரீரம் சௌக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அஷ்டாங்க ஹிருதயம்னு ஒரு வைத்திய சாஸ்திரத்தை எழுதினார். அப்படிப்பட்டதான இந்த யோகத்தை முதல் முதல்ல யார் அனுஷ்டானம் பண்ணினது? யோகமானது சாஸ்திரமாக அவர் எழுதினார். அதை அனுஷ்டானம் பண்ணி காமிச்சது யார்? நரசிம்மஸ்வாமி. அதுக்கு முன்னால் இருந்தாலும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இதை நன்றாக ஒளி கொண்டு வந்தது யோக நரசிம்மர். இந்த யோகம்ங்கிறது என்னமாக இருக்குது? அவருடைய உட்கார்ற போஸே நீங்கள் பார்க்கலாம். நரசிம்மஸ்வாமி அந்த யோகஸ்தீதியில் உட்கார்ந்துட்டுருக்கார். அந்த யோகமானது இரண்டு கண்களும் ரெண்டு புருவங்களுக்கு நடுவில் வச்சுட்டு நரசிம்மஸ்வாமி உட்கார்ந்துருப்பார். அந்த அவர் என்ன பண்ணியிருக்கார்? தான் உண்டாகும் பொழுதே கோபிஷ்டராக உண்டனர், பிறகு சாந்தரானவர். அதோடு மட்டுமில்லை, தான் செய்ய வேண்டியதான செயலை அப்பொழுதே முடிச்சு விட்டார். ராமாவதாரத்தில் பிறந்து 12-16 வருஷங்கள் அப்படி ஊர்லாம் சுற்றி, அதுக்கப்புறம் இன்னொன்று 12 வருஷம் இருந்து, அதுக்கப்புறம் காட்டுக்கு போய், அதுக்கப்புறம்தான் ராவணனை கொண்டார். வனவாசங்கள் அது கடைசி வருஷத்தில் முடிச்சு விட்டார். அதே போல் கிருஷ்ண பரமாத்மாத்தம் பிறந்து வெகு நாட்கள் ஆன பிறகு தான் சிசுபால தந்தபத்திராதிகளை கொள்ள வேண்டியதான சந்தர்ப்பம் வந்தது. அதே போலயே வாமனாவதாரத்தில் 8 வருஷங்கள் ஆன பிறகு உபநயனத்துக்காக வந்து, அதற்கு பிறகு தான் உபநயன சந்தர்ப்பத்தில் தான் பலி நிக்கிறம் பண்ணினேன். இப்படி அந்தந்த அவதாரங்களில் சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு பிறகு தான் அவதார காரியத்தை பண்ணினேன். ஆனால் நரசிம்ம அவதாரத்தில் பிறந்ததுமே அவதாரம் எடுத்துன்றதுமே முதல் தான் நினைச்சதான காரியத்தை முடிஞ்சுட்டேன். அதனால தான் நரசிம்மருங்கிற ஒரு சொரூபம் சீக்கிர பலப்பிரதம். நம்ம நினைச்சதான காரியம் இப்பவே ஆகணுமே ஆனால், அதிசீக்கிரமாக வேணுமே ஆனால் அதுக்கு. அதே போலயே மந்திரசாஸ்திரத்தில் அஸ்வாரூடான்னு ஒரு மந்திரம், அந்த மந்திரமானது சீக்கிர பலப்பிரதம். நம்ம ஏதாவது நினைச்சோம்னா அது இப்பவே நடக்கணும்னு அந்த மந்திரத்தை உபாசனம் பண்ணலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மந்திரம் வச்சுட்ருக்கா. அதே போலயே இந்த தெய்வத்துக்குள்ள இந்த லட்சுமி நரசிம்ம மந்திரம் இருக்கிறதுல அது சீக்கிரமாக பலத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக உபயோகப்படுத்தக்கூடியது. பகவான் உண்டார பொழுது தான் ஞானியாக உண்டான. அடுத்த க்ஷணம் அந்த இரண்டி கசிப்பவானவன் என்னென்ன வரங்கள் பெற்று கொண்டாரோ அந்த வரங்களை எல்லாம் பார்த்து, வீட்டுக்குள்ளேயும் இல்லை வீட்டுக்கு வெளியிலையும் இல்லை, அதனால் வாசக்காரில் உட்கார்ந்து பூமியிலையும் இல்லை ஆகாசத்திலையும் இல்லை அந்தரிஷத்தை தான் தொடையில, அது கத்தி முதலிய ஆயுதங்கள்னால இல்லை, மந்திர சஸ்திரங்கள்னால இல்லை, அது என்னென்ன இந்த இந்த நகமானது சரீரத்தோட சேர்ந்ததா சேரலையான கன்ஃபியூஷன். ஏன்னா நகத்தை வெட்டினா வலிக்கலை, சதை கிட்ட வெட்டினா தான் வலிக்கும், நகத்தில் வெட்டினா வலிக்கிறது. நகமானது சரீரம் மாதிரி வளர்றது, ஸோ அது சரீரத்துக்கு சேர்ந்ததா சேரலையன்னு இப்படி எல்லாமும் சந்தேகமாக இருக்கா போலயே பண்ணிவிட்டேன். கடைசியில் அப்படி அவன் என்னென்ன கேட்டானோ அதுக்கு தக்கவாறு தான் இருந்து அவனை சம்ஹாரம் பண்ணினார். அவரை சம்ஹாரம் பண்ணுறதுங்கிறது ஒரு அம்சம், பிரகலாதனை அனுகிரகம் பண்ணினார். பிறந்தண்ணிலேருந்து அந்த பிரகலாதன் அந்த அப்பா பண்ணக்கூடியதான கொடுமைகள் எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய மிருத்தியனான அந்த பிரகலாதன் எப்படி சேமந்தாய் அடைவானோ அப்படி சொல்லி, கடைசியில் அத்தனை தேவதைகளும் வந்து லட்சுமி தேவியோடு சேர்ந்து அவருடைய கோபத்தை குறைக்கும்படி பிரார்த்தனை பண்ணினாலும் குறையில எப்பொழுது பிரகலாதம் வந்தாரோ அந்த சமயத்தில் தான் அவருடைய கோபமானது தணிஞ்சது, சாந்திச்சார். சாந்திச்சு அதுக்கப்புறம் யோகத்துக்கு போயிட்டார். சரபரன் ஒருத்தருந்தார், அவர் எடுத்து போயிட்டார்லாம் கதை சொல்லுவார். வசுதா அவர் சாந்தத்தை அடைஞ்சார். சாந்தத்தை அடைஞ்சு மனுஷனுக்கு காரியத்துக்காக ஒரு கோபமே தவிர இந்த காரியம் முடிஞ்சதுமே அந்த கோபத்தை நிறுத்திக்கணும் அப்படிங்கிறத காமிச்சு யோகத்துக்கு உட்கார்ந்துட்டார். அதனால தான் யோக நரசிம்மர்னு பேரு. இந்த யோகம்னா என்னது? யோகம்னு சொன்னால் மனசை அடக்குவது. யோகித்த விருத்தி நிரோதா. யோகமானது மனதில் இருக்கக்கூடியதான எண்ணங்களை அடக்குவது. ஆயிரம் எண்ணங்களை அடக்கிறது முடியாது, ஒரு எண்ணமே உங்களால் அடக்க முடியாது. எதை நம்ம நினைக்க வேண்டாம் நினைக்கிறோமோ அதையே நினைக்கும். அதை மறந்துருங்கன்னு நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், நீங்கள் மறந்துடும் ட்ரை பண்ணீங்கன்னா அது ஞாபகம் கண்டிருக்கும். மேலும் மேலும் வேக வேகமாக ஞாபகம் வரும். ஏன்டா இந்த மனசுக்கு அந்த ரிவர்ஸ் ரியாக்ஷன் உண்டு. சைக்கிள் கற்றுக்கிற காலத்தில் எதிர்க்க மரம் இருக்க பத்திரமா போனால் போய் இடிச்சு விடுவோம். எது வேண்டாம் சொல்றோன்னா அதான் பண்ணுவோம். ஏன்டா அதை உங்கள் தப்பு இல்லை, அந்த மனசில் அப்படி ரிவர்ஸ் ரியாக்ஷன் உண்டு. அதே போலயே இதை மறந்துடுங்கன்னு சொன்னேன்னா அதை மறக்காது. இது ஞாபகம் வச்சுங்கன்னு சொன்னேன்னு வச்சுங்களேன் மறந்து போயிடும். சாதாரணமாக நம்ம பார்க்கணும், அது ஞாபகம் இருக்கணும்னு நினைக்கிறோம், முடி வேற போட்டுக்கிறோம் தலைப்பில், நாளைக்கு காலம் தலைப்பில் முடி தெரியுது, எதுக்கு முடி போட்டோன்னு மறந்துடுவோம். ஞாபகம் விட்டுங்கன்னு அம்மாட்ட சொன்னோன்னா அம்மா உங்களை ஏதோ ஞாபகம் விட்ட சொன்னேன்டான்னு, அவ்வளோதான். என்னதுங்கிறது அந்த அம்மாவை மறந்து போயிடுச்சு. மறதிக்கு காரணம் கிடையாது. ஏன் மறந்துன்னு கேட்டால் ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன் சார் மறந்துட்டேன் அப்படின்னா என்னமோ மறந்து போச்சு, அவ்வளோதான். மறதிக்கு ஒரு காரணம் இல்லை. பானைக்கு காரணம் மண் இருக்கு, வேஷ்டிக்கு காரணம் நூல் இருக்கு, உங்கள் மறதிக்கு காரணமே கிடையாது. தலையெழுத்து தான் காரணம். ஏன் சார் மறந்து போயிடுது? அதுதான் சார் பரீட்சையில எல்லாம் மறந்து போயிடும், வெளியில் வந்துமே டக்குன்னு எல்லாம் ஞாபகம், ஒன்றும் சொல்ல முடியாது உங்களால். மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகரஞ்ச. உங்களுக்கு அறிவூட்டுவதோ ஞாபகப்படுத்துறதோ மறக்கும்படி பண்ணுறதோ என்னுடைய நிலைங்கிறார் பகவான். அந்த மறதிங்கிறது நமக்கு ஒரு வரம் தான். அடிபட்ட சமயத்தில் வந்த வலி அதுவே ஞாபகம் இருந்ததுன்னா வலி இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு எல்லாம் மறந்து போயிட்டோம். நம்ம நமக்கு வந்ததான துன்பங்கள் எத்தனையோ மறந்தோம், மறதி வேணும். ஆனால் எது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அதுவும் மறந்து போனால் தான் கட்டமாக இருக்கு. அதனால் இந்த எண்ணங்களை நீங்கள் வராமல் தடுங்கோன்னு நான் சொன்னேன் என்னென்னா உங்களால் தடுக்க முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா எல்லா எண்ணங்களையும் தடுத்துருக்கோம். ஒரு எண்ணமும் மனதில் உதிக்காமல் பாருங்கள். ஒரு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு எல்லா எண்ணமும் எந்த எண்ணமும் மனதில் வராமல் இருக்கணும். எப்படி எந்த எண்ணமும் வராமல் நீங்கள் பார்த்துட்டே இருக்கு, எது அப்புறம் அப்புறம் தள்ளிகிட்டே இருக்கு. இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் இதுதான் ப்ராக்டிஸ் ஆஃப் மெடிடேஷன்னு சொல்லுவார். அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு எண்ணத்தை நினச்சிட்டு ஒரு கிருஷ்ண விக்கிரகமோ ராம விக்கிரகமோ அனுமாரோ யாரோ தாங்கள் எதை நினைக்கணும் என்று நினைக்கிறீர்களோ அதை தவிர மற்றவை எண்ணங்கள்லாம் அப்போ தோணப்படாது. ஸ்டவ்ல பால் வச்சுருக்கேனா, கதவை மூடியிருக்கேனா, இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அந்த ஒரு பத்து நிமிஷம் அதை கடந்து மூடிட்டு அந்த ஒரு ஒன்றை மட்டும் நினச்சிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்படி பண்ணிகிட்டே இருந்தேனால் நிறைய எண்ணங்கள் உங்களை விட்டு போயிடும். அப்படின்னா அப்புறம் அதுக்கப்புறம் நினைப்போம், இப்போ வேண்டாம் இப்போ இதையே நினைக்கணும் அப்படி. இன்னும் சில பேர் என்ன வச்சுட்டு இருப்ப, சவத்தில் ஸ்வஸ்திக் மார்க் போட்டு அதையே நினைப்பான். இன்னும் சில பேர் குத்து விளக்கை எடுத்து வச்சு அந்த ஜுவாலையே பார்த்துட்டு நினைப்பான். இன்னும் சில பேர் ஓம்காரத்தை மட்டும் எதிர்க்க எழுதி அந்த ஓமுங்க மட்டும் பார்த்துட்டே இருப்பான். ஏதோ ஒன்று இது அதுன்னு சொல்லலை. பரமாணுவிலிருந்து பரம மகாபரியந்தம் எதையும் நீங்கள் தியானம் பண்ணலாம். ஆனால் என்ன விவகாரம், அந்த ஒரு எண்ணத்தை தவிர மற்ற எண்ணங்கள் வராமல் பார்த்துக்கணும். இப்படி நீங்கள் நினச்சுட்டே இருந்தடையானால் கடைசியில் என்ன ஆகும், அந்த ஒரு எண்ணம் இருக்கோ இல்லையா அதுவும் கொஞ்ச நேரம் போயிடும். இந்த மனசுக்கு ஒரு சுபாவம், பல எண்ணங்களை எண்ணிக்கொண்டு இருக்குமே தவிர ஒரே எண்ணத்தை எண்ணாது, மாற்றி மாற்றி எண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் மற்ற எண்ணம் இல்லாமல் ஒரே எண்ணம் தான் எனக்கு வேணும் என்று கருதி நிலையானால் அந்த ஒரு எண்ணம் இருந்து கடைசியில் அந்த ஒரு எண்ணம் கீழே வந்துடும், அந்த எண்ணமும் போயிடுது. ஆனால் அதுக்கு தான் சமாதிடுது. ஸோ சமாதியை எப்படி வரவழைக்கிறது, முதல்ல மனதில் ஏதாவது ஒரே ஒரு எண்ணத்தை தான் நினைக்கணும் அப்படின்னு நினைக்கின்ற இளையானால் அந்த எண்ணத்தை தவிர மற்ற எண்ணங்கள் வராமல் தடுத்துட்டே இருந்த இளையானால் இதுவே ஒரு ஆரம்பம். இப்படி பண்ணிகிட்டே இருந்தோமையானால் பிறகு ஒரே ஒரு எண்ணம் இருக்கும். அந்த ஒரு எண்ணம் நினச்சி கொஞ்ச நாள் ஆன பிறகு அந்த எண்ணமும் உழந்துடும். அப்போ என்னன்னா மனசு எல்லாத்தையும் மறந்தும் மறக்கும். மறந்ததுமே அதுக்கு யோகம்னு பேர். யோகஹா சித்த விருத்தி நிரோதா, சித்தம் மனது அதுல இருக்கக்கூடியதான விருத்தி எண்ணங்கள் அதை அடக்குவது. இது உங்களால் தான் முடியும். இதே அர்ஜுனனுக்கு பகவான் சொல்லித்தர சொல்லிதனுமே அர்ஜுனன் சொன்னா அப்பவே கண்ண போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ட்ரை பண்ணினான், முடியாதுன்றான். சஞ்சலம் இமன கிருஷ்ணா பிரமாதி பகவத் பகவந்திரிடம் அப்படிங்கிறது முடியாத காரியம். என் மனசு உன்னாலையும் அடக்க முடியாது, என்னால் அடக்க முடியும், நானே பார்க்கிறேன் அடக்கலையேன்றான். அவர் சொன்னார், அப்பா அசம்சயம் மகாபாபோ யோகோ துர்நிகிரகா, இதில் ஒரு சந்தேகமே இல்லை, ரொம்ப கட்டம்தான் இது, மீதியை அடக்கலாம் இதை அடக்க முடியாது, இந்த மனதை அடக்கிறது ரொம்ப கட்டம். தஸ்யாஹம் நிக்ரஹம் மன்யே வாயோரி வசுதுஷ்கரம், இந்த மனதை அடக்குவது காத்த ஒரு இடத்துல பிடிச்சி வைக்கிற மாதிரி நினைக்கிறேன். இப்போ முடியாதுன்னு சொன்னால் அதையும் சொல்றேன்னு அர்ஜுனன் விடவே இல்லை. இது முடியாதுன்னு சொல்றேன் பொறுத்துக்கிறேன், அப்போ அதை பண்ணுன்னு ஏன் எனக்கு சொன்னேன் அப்படிங்கிறார். இல்லைப்பா இது எப்படி அபியாசேன கௌந்தேய வைராக்கியேன கிருஹ்யதே, அபியாசம் விடாமுயற்சி, விடாமுயற்சியை பண்ணிட்டு இருந்தால் தான் முடியும், வைராக்கியத்தினால முடியும். இதைத்தான் பண்ணணும், இது எனக்கு வேண்டாங்கிற ஒரு பிடிவாக மற்ற பொருள்களில் ஒரு பிடிப்பு இல்லாமல், இதுவே இந்த ஜென்மாவில் இது அடைஞ்சிருந்தான் ஆகணும் எனக்கூடியதான எண்ணம் உங்களுக்கு இருந்தடையினால் நிச்சயமாக நீ கடைதான். அதான் எமேவ ஏற்ற விருணத்தே தேன வர்க்கா தசேட ஆத்மா விவருணத்தே தனோம் ஸ்வா, இதுதான் இப்பிறவையில் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாக்கத்தோட பண்ணையிலையான நீங்கள் அடையலாம். இதுதான் யோகம்னு பேர். இப்போ இந்த யோகம்னு சொன்னால் மனதில் ஏற்படக்கூடியதான உதிக்கக்கூடியதான எண்ணங்களை அடக்குவது. சார் நீங்கள் பகவானுடைய நாமாக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க, விஷ்ணுதாசனாவது பகவானுடைய நாமாக்களை சொல்லிட்டு வேற ஏதோ மனதை அடக்குவது பற்றி சொல்லிட்டு இருக்கலாம். மனதை அடக்கினா அந்த மனது எங்கே இருக்குன்னு பாருங்க, மனது எங்கே கல்பிதமாக இருக்க பரமாத்மானது, மனதானது இதயத்துக்குள்ள இருக்கிற பரம்பொருள் இருக்கு. இதயத்தில் பரம்பொருள் இருக்கார்னு யார் சொன்னார், நேற்றுக்கு சாட்சி அப்படிங்கிற நாமாவிலிருந்து ஆரம்பித்து புருஷஹா சாட்சி அப்படிங்கிற நாமாக்களை அவர் சொன்னார். அக்ஷர ஏவச்சா அசையாதான அக்ஷர சுரூபமாக இதயத்துக்குள்ள இருக்கார், எங்கும் வியாபிச்சிருக்கார். அக்ஷரங்கிற பதத்துக்கு ரெண்டு அர்த்தம் சொன்னேன், இதயத்துக்குள்ள அசையாமல் இருக்கார், மொத்தம் எங்கும் வியாபித்திருக்கார் வாமனாவதார ரூபமாக, உலக வந்த பெருமாளா இருக்கார். அப்படிப்பட்டதான அந்த பரமாத்மா இடத்துல தானே, எங்கும் இருக்கிற இடத்துல தானே, ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற மனசு இருக்கா, உங்க மனசு எங்க இருக்க பரமாத்மா, அந்த மனசை அடக்க நிலையானால் எங்க போய் சேர்றது நீங்க பரமாத்மா, அதான் பரமாத்மா பேர். யோகாங்கிற பேரானது எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டேன்னா, மனதானது எந்த மனதை அடக்கினோமேயானால் தாங்கள் எதை காணுகிறீர்களோ அதுக்கு யோகம், அதுதான் யோகம்னா பரமாத்மா. அதன் யோகா ஞானேந்திரியாணி சர்வாணி நிருத்திய மனசாசா ஏகத்வ பாவனா யோகா க்ஷேத்ரஜ்ஞ பரமாத்மனோ ஞானேந்திரியாணி சர்வாணி, புலன்களை எல்லாவற்றையும் நிருத்திய மனசாசா மனசோட சேர்ந்து அடக்கி, வெறும் மனசை மட்டும் இல்லை, வெறும் புலன்களை மட்டும் இல்லை, மனசோட சேர்ந்து அதை அடக்கி, ஏகத்வ பாவனா யோக ஒரே ஒரு எண்ணமாக இருந்து கொள்றது, அதையே நினைச்சு பார்க்கறது, இதுதான் யோகம்னு பேரு, இதுதான் தியானம்னு பேரு, இதுதான் நாங்கள் நிதித்தியாசனம்னு சொல்லிட்டு இருக்கோம். சிரவணம் மனநம் நிதித்தியாசனம்னு சொல்றனே இதுதான். ஸோ நீங்க என்ன பண்ணணும், ஏதாவது ஒரே அம்சத்தை விடாம அதையே நினைச்சுட்டு, அப்படி புலன்களை அடக்கி அந்த ஒரு அம்சத்தை நினைச்சுன்றதுமேயானால் அப்பொழுது உங்க மனசானது என்ன ஆறுது, ஒரு முனையாக ஆறுது. திருஷ்யதே து அக்ரியா புத்தியா சூக்மயா சூக்ம தரிசிபி அப்படின்னு அக்ர குஷாக்ர புத்தி அந்த ஏற்படுறது உங்களுக்கு. நமக்கு இப்ப எப்படி இருக்கு, அது ஷார்ப்பா இல்லை, மத்தையாக இருக்கு, அதனால்தான் நம்ம அதை பரம தத்துவத்தை பார்க்க முடியலை. அது கூர்மையாக வச்சுட்டுருந்தோமையானால் தெரியும், கூர்மையாக எப்படி அடையிறது இதுதான் தெரியும். ஆகையால் ஏகத்வ பாவனா யோக க்ஷேத்ரஜ்ஞ பரமாத்மனோ, இந்த யோகமானது எல்லாத்துலேயும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார் யோகசாஸ்திரத்தில். பரமாணுவில் யோகம் பண்ணலாம், ஆகாசத்தில் யோகம் பண்ணலாம், எல்லாவற்றையும் மனதை அடக்கலாம். ஆனால் அததை அடக்கினா அததுக்கு பிரயோஜனம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரயோஜனம் உண்டு. ஆனால் அதை நாம் ஒத்துக்கலை. நாம் என்ன பண்ணுறோம், யோகமானது மனதை ஜீவாத்மா பரமாத்மாக்களில் அடக்குங்கோ, அதை ஆத்ம தத்துவத்தை அடக்கணும், அங்கே தான் போய் அடக்கணும், மனசை அங்கே போய் ஓடிடணும். அப்போ மனசை அங்கே அடக்கமையான மோட்சம் வரும் அப்படின்னு. ததவாப்பியதையா யோகா, இந்த யோகத்தினால் அந்த பரம்பொருளை அடைகிறது. ஆகையால் பகவானை அடைவதற்கு வழி யோகம். அது பக்தி யோகமாகலாம், ஞான யோகமாகலாம். அதனால் பக்தி யோகமோ ஞான யோகமோ எந்த யோகமோ இந்த வழியாக பகவானை அடையலாம். அதனால் அவருக்கு யோகம்னு யோகா ஒரு நாம ஆச்சு. யோகவிதாம் நேதா, யோக வித்துகள் யார் இருக்காளோ, யார் யோகத்தை யார் அறிந்தாலோ அவளை எல்லாம் அழிச்சுட்டு போகிறவர். ஸோ யோகத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலையானால், ஆரம்பித்து வச்சலையானால், பிறகு நமக்கு வரக்கூடியதான இடையூறுகளெல்லாம் அசைச்சு அதை நாசம் பண்ணி நம்ம நல்ல வழியில் பிடிச்சுட்டு கையை பிடிச்சுட்டு அழிச்சுன்னு போகிறவர் பகவான். ஆகையால் இதெல்லாம் சுலபமாக ரொம்ப கஷ்டமாச்சேன்னு ஒன்று நினைக்கிறேன். நீங்கள் மனசில் தைரியமாக ஆரம்பிங்க. ஒரு அடி முன்னால் போட்டால் பகவான் 10 அடி முன்னால் ஓடி வருவார். உங்கள் பக்கத்தில் எல்லோரையும் ஆட்கொள்வார். என்ன அவ்யாஜ கருணா மூர்த்தி அஜானத்வாந்த தீபிகா, உங்களுடைய அஜானத்தை போக்கி உங்களுடைய கருணையோடு உங்களை அழைச்சின்னு போவார். ஆகையால் நம்ம எப்படி முடியாது, எவ்வளோ தூரம் இருக்குது, இதெல்லாம் நம்மளால் முடியாது, இந்த ஜென்மாவில் எத்தனையோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமே, இப்படியெல்லாம் நினைப்பு வர்றது உண்டு. அதனால்தான் பகவான் 100 இயர்ஸ் உங்களுக்கு 100 வருஷம் கொடுத்துருக்கார். 40 நிமிஷத்தில் கட்டுவாங்கன்னு மோட்சம் முடிஞ்சிருக்கார். இங்கேருந்து ஸ்வர்க்கலோகத்துக்கு வேற ஏதோ காரியத்துக்காக போயிருக்கார். இந்திரனை வரம் கேட்டிருக்கார். இந்திரன் வரம் கேட்டார், நமக்கு எவ்வளோ சகாயம் பண்ணியிருக்கேல, என்ன வரம் வேணும்னு. இவன் கேட்டால், எனக்கு ஒரு வரம் தெரியலையப்பா, எது எனக்கு நல்லதோ அதை நீயே சொல்லுங்கோ அப்படின்னு. இல்லை இல்லை, நீங்கள் தான் கேட்டுக்கணும்னு. அப்போ கட்டுவாங்கன்னு கேட்குறார். என்னுடைய பேலன்ஸ் ஆஃப் லைஃப் எவ்வளோ இருக்குன்னு கேட்டார். என்ன சொன்னால், இது சீக்கிரட்னு சொல்ல முடியாது, அதில் வரம் கொடுப்பானே, அப்புறம் அது கொடுக்க முடியாதுன்னு. இல்லைப்பா, இது சீக்கிரட் இல்லை. இல்லை இல்லை, எனக்கு வரம்னு நீங்கள் கேட்டேன், நான் இதுதான் கேட்டேன், வேறு வரம் இல்லை. என்ன அப்படியா, சரி, இன்னும் 40 நிமிஷம் இருக்கேன், அப்போ நான் இன்னொரு வரம் நானே கேட்டுக்கிறேன்டான். என்னென்ன, நான் இந்தூரில் இருந்து பிரயோஜனம் இல்லை, உங்கள் தேரை கொடுத்து பிளிக்கப் செகண்ட் கங்கை கரையில் கொண்டு போய் என்னை விட்டுருக்கோம் அப்படி. சரிங்கண்டா, கங்கை கரையில் கொண்டு வந்து மாத்திரி விட்டுருச்சுருந்தேன். அங்கே வந்து உட்கார்ந்தேன், அங்கே தியானம் பண்ணினான். கங்கை கரையில் தான் பகவானை தியானம் பண்ணினேன். 40 நிமிஷம்தான், 40வது நிமிஷத்தில் அவருக்கு ஆத்ம தத்துவ ஞானம் வந்தது, மோட்சத்தை அடைஞ்சார். ஸ்தித்வா ஸ்யாமந்த காலேபி பிரம்ம நிர்வாண விருத்ததி அப்படின்னு அந்த பகவத்கீதையில் சொன்ன பிரகாரமும், ஸ்தித்வா ஸ்யாமந்த காலேபி லாஸ்ட் மொமெண்ட்டில் உங்களுக்கு ஞானம் வந்தாலும் போகும். ஆகையால் ஞானம் வர்றதுக்கு எவ்வளோ சிரமம் வேணும், என்ன பண்ணும், இவ்வளோ வயசாகிடுது, நான் எத்தனை நாள் வேஸ்ட் பண்ணிட்டேனே இந்த விவகாரங்கள்லாம் ஒன்றும் வேண்டாம், முயற்சி பண்ணிகிட்டே இருக்கலாம், நிச்சயமாக ஒரு நாள் நட்புள்வேன். ஆகையால் யோக விதாம் நேதா, யோகம் விதந்தி விசாரயந்தி, யோகம் எப்படி பண்ணணும் என்ன ஏது அறிகிறார்களோ, ஜானந்தி அறிகிறார்களோ, லபந்து ஒரு ஆச்சாரியன் இடத்துலேருந்து இவைகளை அறிந்து கொள்கிறார்களோ, தானாக அறிகிறது கட்டம், ஒரு ஆச்சாரியனுடைய தெரிஞ்சுக்கலாம். இதுவா யோகவிதா தேஷாம் நேதா, ஞானினாம் யோகக்ஷேம வகனாதினா, அவளுக்கு யோகக்ஷேமத்தை இவர் தான் பார்த்துக்கிறார். யார் நல்ல வழியில் இருக்காளோ அவளுக்கு என்னென்ன வரணும், அவள் எப்படி நழுவாமல் அந்த நிலையிலேயே இருப்பா, அவளை காப்பாற்றி கொண்டே இருக்கிறது பகவானுடைய ஒரு செயல். ஆகியால் யோகக்ஷேம வகனாதினா யோகவிதாம் நேதா சொல்லியிருக்கார். யோகக்ஷேமம் வஹாம்யஹம் பகவத்கீதையில் சொல்லியிருக்காரோ, யாரார் நல்ல வழியில் இருக்காரோ, என்ன சரணாகத்தை அடைஞ்சிருக்காரோ, என்ன அடைக்கலம் அடைஞ்சிருக்காரோ, அவர்களை யோகக்ஷேமம் நாம் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். அதான் தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம் அப்படின்னு பகவான் 9வது அத்தியாயத்தில் ராஜவித்யா ராஜகுரியம் பவித்ரம் இதமுத்தமம்னு ஆரம்பிச்சு அந்த பக்தா அல்லைய யோகக்ஷேமில் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாரோ இல்லையோ. இது பகவத்வஜனாத், ஆகையால் யோக விதாம் நேதா, யோகஸ்வரூபமாகவும் யோக பலமாகவும் இருக்கிறது மட்டும் இல்லை, யார் யோகத்தை அறிகிறார்களோ, யோகத்தை விசாரம் பண்ணுகிறார்களோ, ஆசான் வழியாக யோகத்தை அறிகிறார்களோ, அவளுக்கு அழைத்து செல்வதுங்கிறது என்னுடைய காரியம். அதனால யோகவிதாம் நேதா. பிறகு மூணாவது நாம பிரதான புருஷேஸ்வர பிரதானம் பிரகர்ஷேன தீயதே நிதீயதே இதே பிரதானம். இந்த உலகங்கள்லாம் இருக்கு பத்தியில ஆகாசாதி பஞ்சபூதங்கள், அதனால ஏற்பட்டதான உலகங்கள் எல்லாமும் பிரளய காலத்தில் மாயையில் ஒடுங்கிறது. அதனால்தான் அந்த மாயைக்கு பிரதானம்னு பேரு. பிரதானம் எல்லாம் அந்த மாயையில் ஒடுங்கிறது. பிறகு அந்த மாயானது எங்கே இருக்க பரமாத்மாவோட உண்ணது. ஆகையால் அந்த பிரதானம் பிரதானம் பிரகிருதி மாயா புருஷகா ஜீவகா. புருஷகான நாமெல்லாம் புருஷகான ஆணுன்னு டிரான்ஸ்லேட் பண்ணப்படுது. புருஷகான ஜீவன் எல்லோரும் ஆணோ பெண்ணோ எல்லாரும் புருஷன்தான். அந்த மனிதர்களுக்கும் அந்த மாயைக்கும் அதிபதியாக யார் இருக்கிறவர் பரமாத்மா. ஆகையால் அவருக்கு பிரதான புருஷேஸ்வர இது வரைக்கும் ஆச்சு. இது ஆன பிறகு நாரசிம்ம வபு ஸ்ரீமான் அடுத்ததாக இங்கேவர். இந்த நாரசிம்ம வபுங்கிறவர் தான் யோகா, அவர் தான் யோகவிதாம் நேதா. பிரதான புருஷாளுக்கு ஈஸ்வரர் அவராக இருக்கார். அவருடைய உருவம் என்ன? நாரசிம்ம வபு நரஸ் நரஹா சிம்மஸ்ச. மனிதனாகவும் இருக்கார் சிம்மமாகவும் இருக்கார். இந்த சிம்மம் எனக்கூடியதான பிராணியை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். காட்டெல்லாம் அநேக பிராணிகள் இருக்குது. சிறுத்தை இருக்கு, புலி இருக்கு, ஓனா இருக்கு, சென்னா இருக்கு, இதுபோல் நிறைய பிராணிகள் காட்டில் இருக்கு. வைல்ட் அனிமல்ஸ். ஆனால் அத்தனை யானை இதை விட பலமான பிராணிகள்லாம் உண்டு. யானை எல்லாம் இந்த யானையாவது ஒரு முது முடிச்சது. ஏன்னா சிம்மம் ஒன்றும் இல்லை, உடஞ்சி பிராணம் இருக்கிறோம். ஆனால் அந்த சிம்மத்துக்கு மட்டும் ஒரு விசேஷம் இருக்கு. அந்த சிம்மம் என்ன அப்படின்னு கேட்டேன்ல, அது சாதாரணமாக ஒரு வேலையும் செய்யாது. அது அனாவசியமாக ஒரு பிராணியும் கொல்லாது. அதனால தான் சிம்மத்துக்கு மிருகராஜாது. எந்த பிராணியும் கொல்லாது, அது பாடுது இருக்கணும் அவனுக்கு. ஆனால் அதுக்கு எப்போ பசிக்கிறதோ அப்போ தான் எழுது. எழுந்து எந்த பிராணி முன்னால் வந்து அந்த பிராணியை கொண்டு வந்து சாப்பிட்டு மறுபடியும் படுது. எந்த பிராணிக்கும் வேற ஒரு ஹிம்சையும் பண்ணாமல் இருக்கிறது தான் அந்த சிம்மம் வந்து. ஆனால் அது சிம்மம் அப்படின்னா எது பசிச்சா ஹிம்சை பண்ணும், இல்லைன்னா ஹிம்சை பண்ணாது. ஆனால் புலியானது அப்படி இல்லை, எழுந்து அப்படியே போகும். போயிட்டேன்னா ஏதாவது பிராணி இருந்தால் கொண்டுட்டு வந்துடும், வெறும்னு அப்படி தான். அதே மாதிரி சிம்மமும் என்ன, எந்த பிராணியை கொள்றதோ அந்த பிராணியினுடைய மாம்சம் தனக்கு எவ்வளோ வேணுமோ சாப்பிட்டு மீதி அங்கேயே விட்டுவிட்டு அது போயிடும். அடுத்த நாள் வந்தால் அந்த மிச்சத்தை சாப்பிடாது. இந்த பழைய சாப்பிட்றதுங்கிறதுலாம் அதுக்கு வழக்கம் கிடையாது அப்படி. ஆனால் புலியானது அப்படி இல்லை. நேற்று இது இருந்தாலும் முன்னே வேறையாவது ஒரு பிராணி கொண்டாலும் சரி அதை போய் சாப்பிடும். அது அப்படி சில பிராணிகளே அவாவாண்டிய ஒரு சுவாவம். ஏன் இப்படின்னா அது ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ அந்த சிம்மத்தினுடைய சுவாவம் என்ன, தான் கொண்டு விட்டு தனக்கு எவ்வளோ வேணும் அதை சாப்பிட்டு மீதி போயிடும், மறுபடியும் ஒன்றும் பண்ணாது. மீதி நரிகள்லாம் வந்து அதை சாப்பிட்டுருக்கு. அந்த சிம்மமானது எப்படின்னா ஒரு பிராணியை பார்த்தா அந்த பிராணியை ஒரே அடியில் கொண்டு போடணும். அது சுவாவம். ஒரு யானையை பார்த்ததுன்னு வச்சுக்கோங்களேன், யானையினுடைய தலையில் யானை பார்க்காம பின்னால் வந்து யானை தலையில் ஏறி உட்காந்து ஒரே அடி, ரெண்டாவது அடிக்கு யானை இருக்கக்கூடாது, இருந்தால் அது அது குழக்காது அப்படி இருக்கு. அதே போலேயே வேற ஏதாவது பிராணி அடித்தா தலையில் ஒரு அடி அடித்தது தலை தனியாக கழுந்து விழுந்துடும். அப்படி ஒரு பலம் அந்த சிம்மத்தை. அப்படி ஸ்வகாரிய தட்சதா, தான் எடுத்துக்கொண்டதான ஒரு செயலில் மிக உறுதியாக இருக்கக்கூடிய சாமர்த்தியம் பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் உள்ளது சிம்மம். ஆனால் அதான் சொல்கிறது இந்த பையனை சிங்கக்குட்டி அப்படின்னு சொல்லி, இந்த பையன் குரங்கு குட்டின்னு சொல்லிடும். சொல்லலையே சிங்கக்குட்டின்னு தான் என்ன சொல்கிற, ஏன் சிங்கக்குட்டின்னு சொல்ல அப்படின்னா, அவன் பரீட்சை வரைக்கும் படிக்காத போனாலும் பரீட்சைக்கு நான் அன்னைக்கு ராத்திரி படித்து 100க்கு 100 மார்க் வாங்கிட்டு வந்துடுவான். தன் காரியத்தை முடிச்சுவிடுவான். அந்த வரைக்கும் என்னென்ன மீதி நாளில் கிரிக்கெட் விளையாடி தருவான். ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கியதே, ஒரு நாள் படித்தாலே உனக்கு எவ்வளோ மார்க் வருது, டெய்லி படித்தா எவ்வளோ இருக்கும், டெய்லி படிக்கிறவன்னா முட்டாளாக இருக்காங்கிறான். அவனுடைய சமாதானம் அப்படி இருக்கு. ஆனால் அவன் என்ன, தன் பண்ணக்கூடியதான செயலை ஒழுங்காக பண்ணக்கூடியதான சுவாவம் இருக்கிறதுனால தான் சிம்மமானவகான்னு சொல்லணும். இப்படி இந்த நிலையும் இருக்கு. மனிதன் மாதிரி ஒரு மனுஷன் எப்படி முயற்சி பண்ணுறானோ அந்த முயற்சியும் இருக்கு. ரெண்டும் இருக்கிறதா தான் நரசிம்மன்னு பேர். நரசிம்மன் என்ன, எந்த செயலையும் தான் தனக்கு லாபகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடியதான சாமர்த்தியமும் உண்டு, அதே சமயத்தில் செயல் அந்த முயற்சியும் உண்டு. முயற்சிங்கிறது வேணும் ஒரு மனுஷன். மனுஷன் இடத்துல லக்குன்னு ஒன்று இருக்கு, எஃபர்ட்னு ஒன்று இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் சில பேர் பாருங்க எஃபர்ட் இல்லாமலே லக்குனாலேயே ஜெயிச்சுட்டே வந்துடுவான். அதான் அவனுக்கு சகாயப்படுறது. ஜென்மாந்தருக்கு கொடுப்பினை இருக்கு, கொடுப்பினை லக்கு அதிருஷ்டம் எல்லாம் ஒன்று தான். தெரியாது, நமக்கு தெரியாத விஷயம் அதிருஷ்டம் தான். போன ஜென்மாவில் கொடுத்து வச்சிருக்கான் கொடுப்பினைங்கிறோம். எல்லா பதங்களுக்கும் ஒரே அர்த்தம் தான், ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்க. இது என்ன விவகாரம், ஜென்மாந்தரத்தில் அவன் பண்ணி வச்சிருக்கான், அதனுடைய பலன் இப்படிகிறது. சில பேருக்கு எவ்வளோ கட்டப்பட்டாலும் அந்த ஆனால் முயற்சி விடப்படாது. இந்த முயற்சி ஒரு மனுஷனுக்கு இருக்குமையானால் அதுக்கு நிச்சயமாக வரணும். முயற்சி இருக்கவன் எழுச்சி அடைய மாட்டான். அதே லக்க மட்டும் சில சமயத்தில் இருக்கும், சில சமயம் வேலை செய்யாது. அதான் அதனால் நம்ம பண்ணக்கூடியதான முயற்சியை விடா முயற்சி இருக்கணும். அந்த முயற்சியை இருக்குன்னு காட்டுறதுக்காகத்தான் நரசிம்மன். எப்பவும் பாருங்க அவர் தபஸ்லேயே இருக்கார், சமாதியிலேயே இருக்கார். அதனால தான் நரசிய சிம்மசிய அவயவாகா, மனிதன் மாதிரி கழுத்திலிருந்து கீழே எல்லாம் மனிதனுடைய அவயங்கள், கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடியதான தலையில் இருக்கக்கூடியதான அவயவங்கள், ரெண்டு கண்ணு ரெண்டு காது ரெண்டு மூக்கு வாக்கு இவைகள்லாம் என்ன, அது சிம்மத்தினுடைய அவயவம். அப்படின்னா புத்தி சக்தியானது சிம்மத்தின், வேலை செய்யறதுக்காக வேண்டியது மனுஷனுடைய பிரயம். அந்த ரெண்டும் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கிறதுனால தான் அந்த ஸ்விஃப்ட்னஸ், காரியத்தை ஆரம்பித்தா டக்குன்னு முடிக்கிறது. நம்ம ஒரு காரியத்தை இருந்தால் நாளைக்கு நாளன்னைக்கு பார்ப்போமே, லெட்டர் வந்தது அது ரிப்ளை எழுதணும்னா, அந்த ரிப்ளை எழுதணுங்கிறதுக்காகவே எழுதணும் எழுதணும் நினச்சுட்டே இது 20 நாள் அவரே வந்துட்டார். நான் ரிப்ளை போட்டேன் வரவே இல்லையேன்னு எழுதணும் நினச்சிட்டு இருக்கேங்கிறோம். சில பேருக்கு ஒரு வாரம் ஆனப்புறம் ஃபோன் பண்ணேன், உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்னு நினச்சிட்டு இருக்கேன் சார்ப்பான். எப்போ நீங்கள் நினச்சி எப்போ சொல்லுங்க சொல்லுங்கள் பாருங்க. அதான் இப்போ லெட்டரே ஒன்றும் இல்லை, இமெயிலில் யூனா வைஓயூன்னு எழுத மாட்டான், வெறும் யூங்கிறான். பிஃபோர் யூனா பி நாதன் போட்டு யூங்கிறான். இருக்கிற ஸ்பெல்லிங்கே முதல்லையே தெரியாது. இப்போ அது வேற நாசமாக போயிடுது, என்ன இமெயில் லாங்குவேஜ். ஆனால் அதுவும் எழுத மாட்டேங்கிறானே லோகத்தில் விவகாரம் என்ன ஆகிடுது. அப்படி தான் நினைத்ததான செயலை அப்பொழுதே பண்ணி விடணும். அதுக்காக தான் நரசிம்மன் அதான் தான் ஆரம்பித்த காரியம் அப்போவே முடித்தார். முதல்ல எதுக்காக வந்தேன், கிரண் எதிர்ப்பு கொள்ளணும். ரெண்டாவது என்ன பண்ண, பிரகலாதன் அனுப்புகிற பண்ணணும். அடுத்தது என்ன, நான் பண்ண காரியங்கள் ஆகிடுது, நினைத்ததான காரியங்கள் ஆகிடுது. இனிமேல் என்ன பண்ணும், மனிதனுடைய க்ஷேமத்துக்காக யோகத்தை சொல்லிக் கொடுக்கணும். அதுக்காக யோகியா இருக்கார். நரஸ்ய சிம்மஸ்ய அவயவாக எஸ்மின் லட்சியந்தே தத்வபு எஸ்ய சஹ நரசிம்மவபு. இந்த நரசிம்மவபுன்னு சொன்னப்புறம் அப்புறம் ஒரு டவுட் வரும். ஸோ அவருக்கு புத்தி சக்தி அந்த குணங்கள்லாம் சிம்மமாக இருக்கட்டும், இது கீழே இருக்கிற பாகங்கள்லாம் மனுஷனுடைய பாகம் தானே, வெறும் எஃபர்ட் இருக்கும் அவர்கிட்ட. எஃபர்ட் இருந்தால் பலத்தை கொடுக்குமா, எஃபர்ட் பலத்தை கொடுக்கும், இப்பொழுதே கொடுக்கும்னு நிர்பந்தம் தெரியாது. நம்ம எத்தனையோ செயல்கள் பண்ணுகிறோம், அந்த செயல்களுடைய பலம் எல்லாம் நாம் இப்பொழுதே காணுகிறோமா இல்லையே. நம்ம முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம் ரொம்ப நாளாக, அந்த முயற்சி வரமாட்டேங்கிறது, அதுக்கு தகுந்ததான சமயம் வரமாட்டேங்கிறது. அதான் இல்லை, இவரை நினைச்சடையானால் அப்பொழுதே உங்களுக்கு சொல்லுங்க. இதான் ஸ்ரீமத்துவம். ஸ்ரீமத்துவம்னு வெறும்னா காசு இருக்கிறது மட்டும் இல்லை, காசுங்கிறது ஓரளவுக்கு சுகத்தை கொடுக்கும்னு நினைக்கிறோம். ஓரளவுக்கு இருந்தால் சுகத்தை கொடுக்கும். அன்னன்னைக்கு எவ்வளோ வேணுமோ காசு, அந்த காசு நம்மகிட்ட இருந்ததுன்னா பரவாயில்லை. அதுக்கு அதிகமாக இருக்குமே ஆனால் நாம் நிஜமாக கட்டப்படுவோம், சுகத்தை அடையிறது. உங்களுக்கு 10 கோடி கையில் கொடுத்தேன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுறது, என்னால் கொடுக்க முடியாது. அது ஒரு விஷயம், இருந்தாலும் உங்களுக்கு யாராவது கொடுத்தா அது எங்கே வைப்பள், பேங்கில் கேட்டால் ஏது உமக்குமா, இந்த காசு எங்கே திருடினேலாமல் முதல் உங்களை இருந்தோம்னு சொல்லி போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவான், அப்புறம் அவன் பார்த்துட்டான். உங்களால் வேற எங்கேயாவது காசு கொடுத்தேன்னு வச்சுங்களேன், திரும்பி வராது. புஸ்துகம் வனிதாவித்தம் பரஹஸ்தம் கதம் கதமனம் அதுவா புனராய, ஒருவனது புத்தகம் கிழிஞ்சு வரும். ஒரு வனிதா பெண்ணான கெட்டு வருவா. அப்புறம் காசானது என்ன, இன்னைக்கு 100 ரூபாய் கொடுத்தேன்னா நாளைக்கு 10 ரூபாவா 10 தரம் வரும். கடைசியில் என்னடாச்சுன்னா அது உபயோகப்படாது, ஒரு தொகையே வராது. என்ன பண்ணுறது, இப்படி இந்த காசுங்கிறது பகிட்சல் மனுஷனுக்கு சுகத்தை கொடுக்காது, அதை சுகத்தை கொடுக்கறதுக்கு ஒரு சாதனம் அவ்வளோதான் வேண்டியதான். ஆனால் இங்கே ஸ்ரீன்னா என்ன அர்த்தம், லக்ஷ்மிங்கிறது ஒண்ணுல அட்டலட்சுமி. நம்ம நினைச்சதான காசு ஐஸ்வர்யம் நமக்கு அந்த சமயத்தில் உபயோகப்படக்கூடியது. எப்போ எது வேணுமோ அப்பொழுது அது உபயோகப்படணும். மற்ற சௌபாகியங்கள்லாம் வேணும், இத்தனையும் அதோடு சேர்ந்து ஞானமும் வேணும். வேதனை என்ன சொல்றது, முதல்ல புத்தியை கொடுத்து தட்டோமேஷ்யமாவா, முதல்ல உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும், அதற்கு பிறகுதான் ஐஸ்வர்யம் கொடுக்கணும். ஞானம் கொடுக்காம நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான், வேற எங்கேயாவது போய் செலவு பண்ணுவான், காசு கிடைக்க முடியாது. ஆகையால் மனுஷனுக்கு முதல்ல கேரக்டர் வேணும், அறிவு வேணும், அதுக்கப்புறம் தான் காசு கொடுக்கணும். ஆகையால் இப்படிப்பட்டதான எல்லாமும் சேர்ந்து அனிமாத ஐஸ்வர்யங்கள், மனசுல வைராக்கியம், இது இந்த வைராக்கியம்னு ஒன்று இருக்குமே ஆனால் அதுக்கப்புறம் எவ்வளவு காசு இருந்தாலும் அவனை ஒன்றும் பண்ணாது. இப்படிப்பட்டதான எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் சேர்ந்துத்தான் ஸ்ரீன்னு பேர். அப்படிப்பட்டதான ஸ்ரீமத்துவம் இவர் இவரால் கொடுக்க முடியும். ஆகையால் இவருக்கு ஸ்ரீமான் பேர். எஸ் யவட்சசி நித்யம் வசதி ஸ்ரீஹி, யாருடைய இதயத்திலேயே எப்போதும் அந்த ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் இருக்காளோ அப்படி இருந்தால் நீங்களும் அந்த நிலை அடையலாம். ஆகையால் இப்போ லக்ஷ்மி நிருசிம்மருடைய சொல்கிறப்பவே லக்ஷ்மி நிருசிம்மர்னு சொல்ல பாருங்க, ஏன் எப்பொழுதும் அவருடைய ஸ்வரூபத்தில் மகாலட்சுமி தாயார் இருந்து கொண்டே இருக்கார். ஆகையால் நரசிம்மருடைய ஒரு அனுகிரகம் நமக்கு இருக்குமையானால், நரசிம்ம உபாசனம் இருக்குமையானால் மகாலட்சுமி உபாசனமும் சேர்ந்து வரும். அதனால ஸ்ரீமான். சரி, அதுக்கப்புறம் கேசவ புருஷோத்தமஹா கேசவஹா. கேசவஹான்னு சொன்னால் நமக்கு தெரியும், கேசவாய ஸ்வஹா, நாராயணாய ஸ்வஹா, மாதவாய ஸ்வஹா அப்படின்னு முதல் முதல்ல ஆச்சமனம் பண்ணும் பொழுது கேசவாய ஸ்வஹாங்கிறார். கேசவ சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னர், அழகான முடி உள்ளவர். சரியா கொஞ்சம் பொங்கல் இத்தனை நாளாக நான் என்ன பண்ண நினச்சிட்டு இருந்தேன், அது ஆணாக இருந்ததுன்னா ஆணுக்கு முடி அழகா, பெண்களாக இருந்தால் ஆளுக்கு முடி கொண்டு நல்லா கொண்டை போட்டுட்டு குடும்பத்தை வச்சுட்டு இது நல்லா இருக்கும். ஆண்களாக இருந்தால் நல்லா அழகான முடி வச்சுட்டு இருக்கேன், என்ன இதாக அர்த்தம், இது ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. அபிரூபா கேசா எஸ்ய சஹ கேசவா கேசா துவோ அந்நியதரஸ்யாம் இது வப்ரத்யஹ பிரசம்சாயாம். அவரை ஸ்தோத்திரம் பண்ணுறது அழகான கேசங்கள் உடையவர். அது மட்டும் இல்லை, எத்வா கஷ்ட அஷ்ட ஈசஷ்ட திரிமூர்த்தய கேசவஹாங்கிற பதத்தில் க ஆ ஈ ரெண்டும் இருந்து கேனாச்சு இக்கு அப்படின்னு ஒரு அம்சம், ஆங்கிறது ரெண்டு, இக்கு ஆ சேர்ந்ததுன்னா க, அதுக்கப்புறம் காவும் ஈவும் சேர்ந்ததுனா கே. இந்த மூணு என்ன சொல்றதுன்னு, இக்கு ஆ ஈ இந்த மூணும் திரிமூர்த்திகள், எது பிரம்மா விஷ்ணு ருத்ரன், இந்த மூணு பேருக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடியதான சுத்த பிரம்மம் அதுதான் கேசவா. ஸோ ஆச்சமனம் நீங்கள் பண்ணும்பொழுது கேசவாயஸ்வஹா நாராயணாயஸ்வஹா மாதவாயஸ்வஹா சொல்கிறல, இந்த மூணு என்ன சொல்கிறது, உலகங்களை படைத்த பரம்பொருளை சொல்லுகிறது. ஆகையால் பரம்பொருளை அவரை நினச்ச எஸ் எஸ் ஸ்மரண மாத்திரேனா, நினச்ச மாத்திரத்தினால சம்சார பந்தத்திலேருந்து உங்களுக்கு விமுக்தி கிடைக்கிறதோ அப்படிப்பட்டதான பரம்பொருளுக்கு கேசவகாந்து. ஸோ முதல்ல சொன்னதான அர்த்தம், சாதாரணமாக மேலோடு இருக்கிற அர்த்தம் அழகான முடிகள் இருக்கிறவர்னு அர்த்தம், ஆனால் இங்கே சொல்லக்கூடியதார்த்தம் சுத்த பிரம்மஸ்வரூபம். அதான் எத்வா கஷ்ட அஷ்ட ஈசஷ்ட திரிமூர்த்தய கேசாக தே எத்வசேன வர்த்தந்தே, யாருடைய ஒரு வசத்தினால பிரம்ம விஷ்ணு ருத்ராதிகள் எல்லோரும் தத்தன் காரியத்தை செய்கிறார்களோ அந்த சக்தி ஸ்வரூபம் பரமாத்மா. இது வர்த்தந்தே சா கேசவா, இல்லை கேசி எனக்கூடியதான அரக்கனை கொன்னார் அதனால் அவருக்கு கேசவன் பேரு. கேசிங்கிற அரக்கனை கொன்னத்தினால கேசவன். எஸ்மாத் ஸ்வயைவ துஷ்டாத்மா ஹதக்கேசே ஜனார்தனா தஸ்மாத் கேசவ நாம்னா த்வம் லோகே ஖்யாதோ பவிஷ்யசி. எஸ்மாத் எக்காரணத்தினால ஸ்வயா ஏக துஷ்டாத்மா, இந்த துஷ்டனான அரக்கனம் ஹதக்கேசி ஜனார்தனா, அதனால தான் அவருக்கு ஜனார்தனா, துஷ்ட வியக்திகளை கொள்ளுகிறார் அதனால ஜனான் அர்த்தயதி இது ஜனார்தனா. தஸ்மாத் கேசவ நாம் நாத்வம் லோகே ஖்யாதோ பவிஷ்யசி, அதனாலே அவருக்கு கேசவன் என்ற பெயர். இப்படி பகவானுக்கு ஒவ்வொரு ஆயிரம் பெயர்களை இங்கே சொல்லியிருக்கோம் இல்லையோ, இந்த பெயர்கள்லாம் ஏன் வந்ததுன்னு சொல்லியிருக்கு புராணங்கள். இந்த கேசி எனக்கூடியதான அரக்கனை ஹிம்சை பண்ணினத்தினால் அவருக்கு கேசவன் பேர். இதை நாம் கேட்டுண்டோமையானால் நம்ம மனசில் இருக்கக்கூடியதான கேசம் கிளேசம், கிளேசம்னு மனசில் துன்பம். இதை பழைய நாளில் துணியெல்லாம் என்ன பண்ணுவான், அலசி அதை நல்லா பிழிவன். அதில் இருக்கக்கூடியதான ஜலமெல்லாம் கீழே விழணும். அது பிழிஞ்சு தான் காய போடுறதுங்கிறது வழக்கம் பழைய நாளில். இப்போல்லாம் பிழியப்படாதுங்கிறான், அப்படியே ஜலம் சொட்டுகிட்டே இருக்கணுங்கிறான். வீட்டுக்குள்ளே தான் துணியை காய போடணும், மடியெல்லாம் வீட்டுக்குள்ளே தான் காய போடுவான். அந்த காற்றுல தான் ஆறணும். வெயிலில் காயக்கூடியதான பதார்த்தங்கள் சிலது உண்டு, இது வடம் இப்படிப்பட்ட பதார்த்தங்கள்லாம் அது வெயிலில் தான் காயணும். வஸ்திரங்கள் நம்ம தரிக்கக்கூடியதான வஸ்திரங்கள் அது மடியாக வீட்டுக்குள்ளே உலரணும். ஏன்னா அதுக்கு மேலே காக்காய்க்காய் இருந்ததுன்னா கஷ்டம். ஆகையால் அது வீட்டுக்குள்ளேயே மடியை உணக்கிறது. இப்போல்லாம் அப்படி மனையை உணர்ந்தால் அது ஹாலுக்கு நல்ல லுக் கொடுக்கலையா, அதனால் வீட்டுக்குள்ளே மடியை உணர்ந்தப்படாதுங்கிற சொன்ன போய் தானே சார் கேட்கணும். நீங்க அப்படி தானே வளர்ந்துருக்கேள், இப்ப எல்லாம் அப்படி பண்றது இல்லை. ஆனா அது என்ன, அது போல இருந்தா தான் சரீரத்துக்கு நல்லதுங்கிற. அதே போலயே நீங்க என்ன பண்ணிருக்க, இந்த நமக்குள்ள இருக்கக்கூடியதான மனசை அப்படி புழியல், அதனால அதுக்கு கிளேசம் இருக்கு. என்னென்ன கிளேசம், அவித்யா அஸ்மிதா ராக துவேஷ அபினிவேசாக பஞ்ச கிளேசா, அஞ்சு கிளேசங்கள் ஒவ்வொரு மனிதனையும் மனசை புழியறது. என்னது அவித்யா, எது எப்ப நமக்கு தெரியணுமோ அது அப்ப நமக்கு தெரியல. அவித்யா அஜ்ஞானம் அறியாமை. அதற்கு பிறகு சார் இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டாமா நீங்க, என்ன எனக்கு தெரிஞ்சுட்டு போறோம் அப்படின்னு அகங்காரம். அவனுக்கு பாருங்க அந்த அகங்காரம் ஈகோ அப்படிங்கிற பார்த்தா அது அஸ்மிதா. ராகம் ஆசை, இது எனக்கு வேணும் அது எனக்கு வேணும் அப்படியா. சில பதார்த்தங்கள்லாம் நமக்கு துவேஷம், அதில் வெறுப்பு. அதோட இல்லை சில பதார்த்தங்களில் விடாப்புடியான ஒரு பலாத்காரமாக அது எனக்கு அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற அபினிவேசம் பற்றுதல். அப்படிப்பட்ட இந்த அஞ்சும் எந்த மனுஷனுக்கு இருக்கோ இதில் ஒன்று இருந்தாலும் அவனை இம்சப்படுத்த மனசை துன்புறுத்துறது. இந்த கிளேசங்கள்லாம் இந்த நாமாவை சொன்னால் போகும். இந்த கேசிங்கிற நாமாவை சொன்னாலே கிளேசன் இருப்பானும், அதனால் கேசவன் கிளேசநாசனா அப்படின்னு போறான். கேசவஹா கேசவஹாங்கிற நாமாவானது உங்களுடைய கிளேசங்களை எல்லாம் அழியும் அப்படி, அதனால கேசவஹா. ஸ்ரீகிருஷ்ணம் பிரதி நாரத வச்சனம், பகவானை பற்றி நாரதர் கேசவாங்கிற பதம் ஏன் வந்ததுன்னா பகவான் நாரதர் சொல்லித்தரார். புருஷோதரத்வா சப்த சாதுத்வ கல்பனா கஷ்ட அஷ்ட ஈஷா அப்படின்னு சொன்னால் அது கா ஈ அப்படின்றது கேன் ஆயிடும். கேசவஹான்னு எப்படி ஆச்சு, கேசவ் வதாத்துன்னு தானே சொல்லணும். வதான தகாரம் போயிடுது, கே ச வா போயிடுது தா போயிடுது, அப்போ கேசவான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் புருஷோதராதிகணம். வியாக்கரணத்தில் இப்படி ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கோம், புருஷதுதரம்னு சொல்லணும், புருஷோதரம்னு சொன்னால் முடியும். அதே போல கேசி வதாத்துன்னு சொல்கிறதுக்கு பதிலாக சகாரத்துக்கு மேலே இக்காரத்தை எடுத்து விட்டேன், தகாரத்தை லோபம் பண்ணிவிட்டேன், கேச வ. ஸோ கேசி வதாங்கிற இடத்துல கேச வாண்ட, ஆனால் புருஷோதரத்வா சாதுத்வ கல்பனா. அதுக்கப்புறம் புருஷோத்தமஹா, பகவானுக்கு அழகான பேர் புருஷோத்தமன்னு பேர். புருஷர்களுக்குள்ள உத்தமன் என்ன, எப்படி உத்தமன், புருஷோத்தமஹா புருஷா யஸ்மாட்சரமதீதோஹம் அக்ஷராதபிஜோத்தமஹா அதோஸ்மி லோகே வேதே ச பிரதித புருஷோத்தமஹ. உலகத்தில் ரெண்டு பொருள் இருக்கு, மாயான்னு ஒன்று, மாயினுடைய காரியங்கள் ஒன்று. மாயினுடைய காரியங்கள் இருக்க பதில் இதெல்லாம் க்ஷரம், அழிஞ்சுட்டே இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும். மாறாத பொருள் ஒன்றும் இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. மாறுறது ஒன்று, சிலது வேகமாக தெரியும் சிலது தெரியாது. உங்களையே ஒரு ரெண்டு மூணு மாதம் பார்க்காம பார்த்தாலும் என்ன சாட்டையில் குண்டாயிட்டேங்கிறோம், இல்லை இருந்தாலும் என்ன உடம்பு சரி என்ன இழுத்து போயிட்டே இல்லை சொன்னதுனாலே இழுத்து போயிடுவான். என்ன சார் இப்படி சொல்கிற, நாலு பேர் இப்படி சொன்னால் அவன் பயந்துடுவான். சில பேர் டெய்லி பார்த்தா பரவாயில்ல உங்களுக்கு தெரியாது, ஆனால் ஒரு ஒரு மாதம் அனுப்புறம் பார்த்தேன்னா ஒரு மாறுதல் உங்களுக்கு தெரியுது. அப்போ என்ன இதனால் என்ன தெரியுது, மாறிக்கொண்டு இருக்கா. எல்லா மனுஷியாலும் எல்லா பொருளும் மாறிக்கொண்டே இருக்கு. ஆனா மாறாததாவது என்ன, இவைகளுக்கு அப்பாற்பட்டதா இருக்கக்கூடியதா அந்த மாயாங்கிற பதம் பொருள். இத மாயைக்கு அக்ஷரம்னு பேரு. இந்த உலகத்துல இருக்கிற மற்ற பதார்த்தங்களுக்கு க்ஷரம்னு பேரு. இந்த க்ஷரத்துக்கும் அக்ஷரத்துக்கும் அப்பாற்பட்டவனா ஒருத்தர் இருக்க, அதான் பிரதான புருஷேஸ்வர சொன்னேனே, பிரதானம் மாயா புருஷன் ஜீவன் இவாளுக்கு ஈஸ்வரன். அதான் இங்க க்ஷரம் அக்ஷரம் இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவர். அதனால எஸ்மாட்சரமதி தோகம், க்ஷரத்தையும் நான் தாண்டியிருக்கேன் அக்ஷரத்தையும் தாண்டியிருக்கேன், இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டனா இந்த ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறதுனால எனக்கு என்ன பேரு, புருஷோத்தமஹா அப்படின்னு பேரு. இதுதான் புருஷானாம் உத்தமஹா புருஷோத்தமஹா. ஆமா புருஷானாம் உத்தமஹான்னு சொல்றேன், நன்னத்தான் இருக்கு புருஷர்களுக்குள்ள உத்தமமான புருஷன்னு. ஆனா இது வியாக்கரணத்துல சட்டி சமாசம் வராதுன்ற, ஆனா வராதுன்னு சொல்லாதீங்க, இங்க வருங்கிற நனிர்தாரணே இது சட்டி சமாச பிரதிபேதா நபவதி ஜாத்தியாத்தியனபேட்சையா சமர்த்தத்வா. இது ஜாத்தியாதிகளை எதிர்பாராத்தனால, இந்த ஜாதி அப்படிங்கிறது எதிர்பாராத்தனால சட்டி சமாச நிஷேதம் இல்ல வரலாம். எத்திர புனகா ஜாதி குணக்கிரியா பேட்சையா பிருதக்கிரியா, எங்கே ஜாதி குணம் ஒரு இனத்துக்கு சேர்ந்ததோ ஒரு குணத்துக்கு சேர்ந்ததோ ஒரு செயலுக்கு சேர்ந்ததோ அங்கே இருக்குமே, ஆனால் தத்திர அசமர்த்தத்வாத் நிஷேத பிரவர்த்ததே. தத்திர சமர்த்தத்வாத் தத்திர அசமர்த்தத்வாத் நிஷேத பிரவர்த்ததே. இதா மனுஷியானாம் க்ஷத்ரிய சூரதர்மஹா, மனுஷியாளுக்குள்ள க்ஷத்ரியனான் பலசாலி சூரதர்மம். கவாம் கிருஷ்ணா கௌஹோ சம்பன்ன க்ஷீரதமஹா, பசுமாடுகளுக்குள்ள கருப்பா இருக்கக்கூடியதான பசுமாடு இருக்க நிறைய பாலை கொடுக்கும். அத்வகானாம் தாவன் சீக்கிரதமஹா, இந்த வழி போக்கர்களுக்கோ இந்த வழியில செல்லுகின்ற பிராணிகள்ல குதிரையானது வேகமா போகும். இந்த இடத்துல எல்லாம் அது சமாசம் சொல்லப்படாது, அத்வகா தாவன் அத்வக தாவா அப்படின்னு சொல்லப்படாது. இப்ப தனித்தனியா தான் சொல்லணும், எங்க சாமர்த்தியம் இருக்கோ அங்கே ஒன்னா சொல்லணும். ஆகிய இங்க புருஷோத்தமான சாமர்த்தியம் வரலாம். அதுவா இந்த சட்டினே சமாதம் சொல்லுங்க, பஞ்சமே சமாதம் வச்சுக்கோ. அந்த பஞ்சமே சமாதம் சொல்றதான் எஸ்மாட்சரமதி தோகம் அக்ஷராதபிதோத்தமஹா, அக்ஷரத்துக்கு அக்ஷராது உத்தமஹா புருஷோத்தமஹா அப்படின்னு. அதோஸ்மி லோகே வேதேச பிரதித புருஷோத்தமஹா, அதனால ஒரு தோஷமும் இல்லை அப்படின்னு விசேஷமாக புருஷோத்தம சங்கே லக்ஷ்மி ரிதம் இருக்கு. இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம், இந்த ஏழு நாமாக்கள் நரசிம்மசுவாமியை சொல்றது. அவர் ஷராட்சர விலட்சணனாக இருக்கார், அவர் தான் கேசவனாக இருக்கார், அவர் தான் முன்னால சொன்னதான யோகவா யோகவிதானேதா அப்படின்னு பிரதான பொருளே சொன்னா இருக்கார் அப்படின்னு. அந்த நாரசிம்ம வபுங்கிற நாமா ஏழு நாமாக்கள்ல முன்னால மூணு நாமாக்கள் பின்னால மூணு நாமாக்கள்னு சொல்லி நடுவில் அந்த ஸ்வரூபத்தை சொல்லி நமக்கு அந்த நாரசிம்ம ஸ்வரூபத்தை யோக நரசிம்மராக நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கு இந்த நாமாக்கள். இந்த ஸ்லோகங்களை தினந்தோறும் அனுசந்தானம் பண்ணுறவர்களுக்கு பயம் வியாதி இது சென்று ஐஸ்வர்யங்கள், அதோட மனசில் ஒரு தார்ட்யம் மன நிம்மதி மனசில் ஒரு தைரியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அடுத்த செட்டு சர்வஹ சர்வஹ சிவஹ ஸ்தானஹோ பூதாதிர்நிதிர் அவ்யய சம்பவோ பாவனோ பர்தா பிரபவ பிரபுரீஸ்வர. இதுல விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல மகாவிஷ்ணுவுக்கு பேரு சிவஹ. சர்வஹா சர்வஹா சிவஹ, சிவஹான்னு விஷ்ணுக்கு பதினார், அதான் நீங்க பாத்துக்கணும். சிவஸ்ய ஹிருதயம் விஷ்ணு, விஷ்ணுவாஸ்ய ஹிருதயம் சிவஹா அப்படின்னு சிவனுடைய இதயம் விஷ்ணு. காசியில பரமேஸ்வரன் ராமநாமாவதான் ஜபம் பண்ணிட்டு இருக்க, சர்வதா சர்வகாலம் ராமநாமாவை ஜபம் பண்ணிட்டு இருக்க. சார் யார் வசதினர், இந்த வசதி யாருன்னு நீங்க நினைச்சென்ற இடையானால் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இருக்கிற தத்துவம் அறியும் சிவனும் ஒண்ணுங்கிற மாதிரி ஒரே தத்துவம் தான் இங்க சொல்லப்படுறது, பரமாத்ம தத்துவம். அதை காட்டுவதற்காகத்தான் இங்க இருக்கு. சில நாமாக்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலையும் சிவ சஹஸ்ரநாமத்திலும் விருஷாகபின்னு ஒரு நாமா, அது ரெண்டு இடத்துலையும் இருக்கு. அதே போலயே அம்பாளுடைய சஹஸ்ரநாமத்திலையும் மகாலட்சுமி சஹஸ்ரநாமம் விருஷாகபாயி அப்படின்னு நாமாக்கள் தான், அது காமனா இருக்கிற நாமக்கள். இது என்ன சொல்றது, இருக்கிற தத்துவம் ஒண்ணுன்னு சொல்லக்கூடியது. ஆகிய அடுத்த செட்டு இதை சொல்ல போறோம்.